أعوذ بالله من الشيطان الرجيم رب لا تحزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த டுபாய் நாட்டில இந்த சங்கையான சிறப்பான பள்ளிவாசலில் இந்த மஜ்லிஸிலே உங்களை எல்லாம் சந்திப்பது உண்மையிலே ஒரு பெரும் பாக்கியம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி பூரிப்பை தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஏறத்தாழ 22 மாதங்களுக்கு முன்னால் உம்ராவை முடித்து கொண்டு இலங்கைக்கு போகின்ற வழியிலே உங்களை நாம் சந்தித்தோம். இப்பொழுது சர்வதேச மகாநாடு ஈரானிலே நடந்தது. அந்த அரசாங்கத்தின் சார்பில் அழைக்கப்பட்டு அதிலே கலந்து கொண்டு இலங்கைக்கு திரும்புகின்ற வழியிலே 92 மணித்தியால விசாவிலே உங்களை நாம் இங்கே சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இடைக்காலங்களில தமிழ் பேசுகின்ற உலகம், தமிழ் நெஞ்சங்களை, தமிழ்நாட்டில 3 தடவை நான் சந்தித்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக கடந்த வருஷம் கோயம்புத்தூரில் ஒரு தமிழ் இன்டர்நேஷனல் காலேஜில் இந்தியாவுடைய சுதந்திர தேசிய தின விழாவுக்கு பிரதம பேச்சாளராக நம்மை அழைத்திருந்தார்கள். அங்கு போய் முஸ்லிம் தமிழ் உறவு பாலத்தை வளப்படுத்தும் பலப்படுத்தும் வகையிலே அவர்களோடு நாம் உரையாடி உறவாடி வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதேபோன்று ஏர்வாடியிலே மதரசத்து நிஸ்வான் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டோம். நசாயி கிரந்தத்துடைய மொழிபெயர்ப்பு மெட்ராஸிலே நடந்தது இடைக்காலங்களிலே. அதிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டோம். இப்படியாக நமது சகோதரர்களை அடிக்கடி தமிழ் பேசுகின்ற நெஞ்சங்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருஷம் உங்களை நாம் சந்திக்கும் பொழுது ஒரு யுத்த நாட்டில இருந்து வந்து உங்களை சந்தித்தோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அமைதியான நாட்டிலே இருந்து உங்களை நாம் சந்திக்கிறோம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் சுக்குர் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாட்டிலே அமைதி அபிவிருத்தி தொடங்கிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், பூரிப்படைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்திலே முசல்மான்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களெல்லாம் பல அவயவங்கள் உறுப்புகள் சேர்ந்த ஒரு உடல் போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் முதல் மூமின் ஃபி தவாதுஹும் வ தராஹுமுஹும் கமதலில் ஜஸத் வாஹித் இத ஷ்டகா மின்ஹு உம் தடஅ லஹு ஸாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹர் வல் ஹும்மா. இல்லா பல அவயவங்கள் சேர்ந்த ஒரு உடல் போலதான் முஸ்லீம்கள். ஒரு உறுப்பு ஏதாவது பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டால் உடல் முழுவதும் அந்த கஷ்டத்திலே அந்த துன்பத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுகிறது. அதே போலதான் நாம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படி. ஆகவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த இஸ்லாமிய உணர்வு, அந்த சகோதர வாஞ்சை, அந்த அந்த ஈமானிய அந்த பற்று உறுதி நம்மிடத்திலே இன்னும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் எதை பற்றி பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹசரத் அவர்கள் யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்புறுத்தி இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்திய தொடர்ச்சியான திருக்குர்ஆன் விளக்க உரைகள் இங்கு நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்ற அந்த தொடரில் இன்று அதனோடு சேர்த்தாற் போல, அதை மீண்டும் ஒரு முறை அசை போடுவது போல, இன்றைய வாழ்வியலுக்கு, இன்றைய வாழ்க்கை கலை என்று சொல்லி புத்தூக்க கருத்தரங்குகள், வாழ்வியல் மகாநாடுகள் நடத்துகிறார்களே, அதற்கு ஏற்றாற் போல குர்ஆன் நம்முடைய காலத்துக்கு வந்து வாழ்வியலை எப்படி சொல்லுகிறது. அதிலும் விசேஷமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் நபிமார்களுடைய பல சமூகங்களுடைய சரிதைகளை எல்லாம் சொல்லுகிறார். எதற்காக? சரித்திரம் சரித்திரத்துக்காக, கதை கதைக்காக, வரலாறு வரலாறுக்காகவா? இல்லை. குர்ஆன் அருள்மறை அல் குர்ஆனுடைய அந்த நோக்கம் நமது காலத்துக்கு வந்து நமக்கு வழிகாட்டுவதுதான். நம்மை அந்த காலத்துக்கு இழுத்துச் சென்று காலத்துடைய அந்த பூர்வீக வரலாற்றை சொல்லுவது அல்ல. அந்த அடிப்படையில் இன்று பார்க்கிறேன், மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே எல்லாம் செல்லும் பொழுது அங்கெல்லாம் மோட்டிவேஷன், வாழ்வியல் சம்பந்தப்பட்ட புத்தூக்க வகுப்புகளும் வழிகாட்டுதல்களும் கூடுதலாக செய்யப்படுகிறது. அது இன்றைய அவசர தேவை, அவசிய தேவை. அந்த தொடரில் அல்லாஹு ஜல்லஷான் தஆலா நபிமார்கள் வரலாற்றை சொல்லி அதில் விசேஷமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக நாம் அசை போட்டால் நல்லது என்று எனக்கு பட்டது. ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், ثم اوحينا اليك ان اتبع ملة ابراهيم حنيفا. நபியே, உங்களுக்கு நாங்கள் வகி அறிவிக்கிறோம், இப்ராஹிமுடைய அந்த சத்திய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். நேரடியாக வேறு எந்த நபியும் பின்பற்றி சொல்லி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லை, இப்ராஹிம் நபியை பின்பற்றுமாறு கட்டளையிட. ஏன் எங்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அனித்தவே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இத்தவையாவும் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, விசுவாசிகளை நீங்களும் இப்ராஹிமுடைய சத்திய வழியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல். இன்னும் ஒரு இடத்துல கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம வல்லதீனமா, இப்ராஹிமிலையும் அவரை பின்பற்றியவர்களிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வெரி குட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளரி மாடல் என்றெல்லாம் சொல்லுறோமே, அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல, அது என்ன முன்மாதிரி? ரெண்டு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றது. குர்ஆனிலே அருள்மறையால் குர்ஆனிலே 69 இடங்களிலே இப்ராஹிம் இப்ராஹிம் என்று பெயர் குறிப்பிட்டு அல்லாஹ் அவருடைய பற்றி சிலாகித்து கூறுகின்றார். 14 சூராக்களிலே அவருடைய சரிதை பரவலாக பேசப்படுகிறது. இன்றைய நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் அவருடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறது. அதை எந்த அளவு நாம் தேடி இருக்கிறோம், எந்த அளவு நாம் அதை தெரிந்திருக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று நாம் நம்மையே ஒரு முறை கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் நபிக்கும் நமக்கும் கட்டளை இடுகிறார். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொள்வோமே, தொழுகையில தக்பீர் கட்டியவுடன் நாங்கள் என்ன ஓதுகிறோம்? வஜ்ஜஹுது வஜ்ஹியல்லதி ஃபத்ர ஸமாவாத்தி வல்லல்ல ஹனீஃபன் வானமினல் முஷ்ரிக்கீன், ஒமா அனமினல் முஷ்ரிக்கீன். இப்படி இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. என்னுடைய முகத்தை உன் பக்கம் நான் திருப்பி விட்டேன், நான் முஷ்ரிக்கீன்களிடம் உள்ளவன் அல்ல, நான் முஸ்லிம் என்று அல்லாவை அவனை முன்னோக்கி தக்வீர் கட்டியவுடன் நாம் ஓதுகின்ற அந்த வஜ்ஜஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. கடைசியில சலாம் கொடுக்கும் பொழுது கடைசி அத்தஹியாத்தில் என்ன ஓதுகிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم الله இடத்தில் நாங்கள் எஞ்சுகிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய நபிக்கும் நபியுடைய குடும்பத்தினர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் எப்படி நீ அருள் பாலித்தாயோ அப்படி நீ அருள் பாலிப்பாயா. தொடங்கிறது முடிகிறது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, அதை நினைவுபடுத்தியதாகத்தான் அமைந்திருக்கிறது. தொழுகைக்குள்ளே கூட நாங்கள் என்ன ஓதுகிறோம்? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரக்அத்திலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை ஸிராத்தல் முஸ்தகீமை எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா தீனன் கியமன் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே நீங்க சொல்லுங்க, நான் போற முஸ்தகீம் சிராத் முஸ்தகீம் பாதை இருக்க, அது இப்ராஹிமுடைய ஒரு சத்திய பாதை என்று நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போனால் அவருடைய அந்த மேம்பாட்டை நாம் அடிக்கடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவில ஒரு விசேஷமாக குர்ஆனில் அதை நோக்கி சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆவிலே கடைசியாக அதை சேர்த்துக் கொள்வார்கள் என்று ஹதீதுகளிலே வருகிறது. அதுதான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையும் மேன்மையும் தந்து ஆகிரத்திலும் மனம் கமலும் நல்ல வாழ்க்கையை தருவாயாக என்ற அந்த துஆ இருக்க, இந்த துன்யாவில ஹசனா ஆக்ராவில ஹசனா அது எங்கே இருக்கிறது என்று தேடினோம் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வாதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா இப்ராஹிமுக்கு நாங்கள் துன்யாவில் ஹஸனாவை கொடுத்து விட்டோம், வைன்னஹு ஃபில் ஆகிரத்தில் மினஸ் ஸாலிஹீன் ஆகிரத்திலும் அவர் சாலிஹானவர்களுடன் இருக்கிறார். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அபுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தந்தையாக இருக்கு. அவருடைய சிறப்பு பெயர்களை மட்டும் எடுத்துக்கொண்டே விளக்கம் சொன்னால் கூட விடிய விடிய பேச வேண்டியிருக்கு. குர்ஆனிலே சொல்லப்பட்டது, ஹதீதிலே சொல்லப்பட்ட சிறப்பு பெயர் ஒமன் அஹ்சன் தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின் வத்தப அமில்லத இப்ராஹிம ஹனீஃபா வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீல. உள்ள தீன்தார் யார் தெரியுமா? மார்க்கத்திலே சிறந்தவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், ஒமன் அஹ்சன் தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், நன்மை செய்தவராக தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து ஒத்தபானல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய வழியை எவர் பின்பற்றுகிறாரோ அவர்தான் உங்களிலே உயர்ந்த தீன்தாரி. ஒத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீல, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய ஹலீல் நண்பனாக தெரிவு செய்து கொண்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹதீலாக, இது கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு தலைப்பு, ஒரு நீளமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் ஒரு அளவு மேலோட்டமாக நாங்கள் அதை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அவசரமாக இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையல் குர்ஆனிலே அவருடைய சிறப்பியல்புகள் தன்மைகளை பற்றி எடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வியலுக்கு எந்த அளவு அது தேவை, இன்று எந்த அளவுக்கு அதை நாம் அமுல் நடத்த வேண்டிய அவசரம் அவசியம் இருக்கிறது. இன்ன இப்ராஹிம ஹலீமுன் அவ்வாஹுன் முனீப் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் ஹலீமாக அவ்வாஹாக முனீபாக இருக்கும். ஹலீம் என்றால் பேணுதல் உடையவராக, செல்ஃப் கண்ட்ரோல், அவர் சுய கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். அவ்வா அடுத்தவருடைய இலகிய மனம் படைத்தவராகவும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனை இரக்க சிந்தையுடையவராகவும் இருந்தார். மர்த்தாக்கள் பாடுற கஷ்டத்தை பார்த்து இவங்க சங்கடப்படுவார். முனீப் அல்லாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியவராக அல்லாவோடு நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருந்தார். இந்த ஒரு சின்ன வசனமே போதும் நாம இன்றைய இரவில் பேசுவது. அவர் தன்னிடத்தில் முதலாவதாக தன்னை சுதாகரித்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்றோமே அந்த நிலையில தன்னை வைத்துக் கொண்டு மக்களோடு தொடர்பு அல்லாவோடு தொடர்பு. இதுதான் இன்னஹுக்கான சித்தீக்கன் நபி அண்டல்ல சொல்ற இன்னொரு இடத்துல அவர்கள் ஒரு உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். இந்த உண்மையாளர் என்றால் யாரு? உண்மையாளனுக்கு வரைவிலக்கணம் சொல்றதாக இருந்தால் மனம், மெய், அடுத்தது மொழி அல்லது நாக்கு, உள்ளம், செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அழகா தெளிவான ஒரு ஹதீஸிலே வருகிறது, லா யுஅ்மினு அஹதுக்கும் ஹத்தா யகூன கல்புஹு மஅ லிஸானிஹி ஸவா ஒலிசானு அமலிஹி சவா. உங்களில் யாரும் உண்மையான மூமினாக விசுவாசியாக முடியாது எது வரைக்கும் தெரியுமா? உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல் இந்த மூன்று புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டிலே சந்திக்காத வரையில நீங்கள் யாருமே விசுவாசியா. இதான் உண்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த தன்மை அந்த பண்பு இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதனாலேதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இவர்களை சிலாகித்து அவ்வா ஹலீமுன் அவ்வாஹு முனீப் இன்னஹு கான சித்தீக்கன். இப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களை ஹலீலாக எப்படி தெரிவு செய்து கொண்ட, ஏன் தெரிவு செய்தான்? அவர்களை பல்வேறு கோணங்களிலே சோதித்தான். அல்லாவுக்கு தெரியாமல் அவருடைய கல்பு எப்படி, அவருடைய ஈமான் எப்படி, அவருடைய பொறுமை எப்படி, அவருடைய சகிப்புத்தன்மை எப்படின்னு அல்லாவுக்கு தெரியாமல் தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு நமக்கு ஏன் அவரை நான் ஹலீலாக தெரிவு செய்தேன் என்று காட்டுறதுக்காக வேண்டி சோதனைகளுக்குள்ளாக்க எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றார். வைதவ் தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபாத்தம் மஹுன்ன கால இன்னி ஜாஇலுகல் லின்நாசி இமாமா கால வமின் துர்ரியத்தி. அது தொடர்லேயே வருகிறது. அல்லாஹ் தஆலா பல வகைகளிலே வழிகளிலே சோதித்தான், அது எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா இமாமன் இமாம் என்ற அந்த 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 பட்டத்தை அந்த பதவியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். அது கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு மட்டும் இல்லை, யாம் பெற்ற செல்வம் பெருகையும் வையகம் சொன்ன மாதிரி ஒமின் துர்ரியத்தி எனக்கு பிறகு வருகின்ற சந்ததியினர்களையும் நீ இமாமாக தலைவர்களாக ஆக்குவாயாக என்ற அவருடைய பரந்த மனப்பான்மை அதிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அரசியல்வாதி அப்படியா இருக்கிறான், எப்படியாவது தான் வாழணும். இன்றைக்கு சாதாரணமாக மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு, எனக்கு கிடைக்கிறதுங்க எனக்கு கிடைக்கணும், உனக்கு கிடைக்கிறதுங்க எனக்கு கிடைக்கணும் தான் நினைக்கிறேன். சராசரி மனுஷன்டா என்ன செய்யணும், எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டும், உனக்கு கிடைக்கிறது உனக்கு கிடைக்கட்டும்டாவது நினைக்கணும். இது அப்படி இல்லை, எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கணும், உனக்கு கிடைக்கிறதுங்க எனக்கு தான் கிடைக்கணும். இப்படி இந்த தாராளத்தன்மை பரந்த மனப்பான்மை குறிப்பாக இந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள்டெல்லாம் அடிபட்டு போச்சு. எப்படியாவது சமூகத்தை சுரண்டி தான் வாழணும், தன்னுடைய குடும்பம் தான் முன்னேற வேணும் என்ற அந்த பின்னணி தான். அதனால் சமூகத்தை பற்றி பிரச்சனை இந்த அரசியல்வாதிகளுடைய அல்லது தலைவர்கள் இருக்கிறாக்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லக்குள்ள எனக்கு ஒரு சும்மா கிட்டத்தில் வாய்ச்சி ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் சில தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல்வாதியும் ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவர். போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஹெலிகாப்டர் இயந்திர கோளாறு காரணமாக இப்போ பறக்க முடியாது, இப்போ என்ன செய்யணும், நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம், மூணு பரிசுட் தான் இருக்கு, செய்ய வழியில் நான் நாட்டுக்கு தேவையானவன் சொல்லிட்டு இவன் பாஞ்சிட்டான் பைலட் முதலாவது பரிசுட் எடுத்து. அதுக்கு பிறகு அடுத்ததாக யார் இருக்கிறது? அரசியல்வாதியோட. அரசியல்வாதி சொன்னா நான் சமூகத்துடைய தலைவன், ரொம்ப தேவையானால் அதனால நான் என்ன செய்யணும், நான் எப்படியா தப்பிச்சு சமூகத்துக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லி அவனும் ஒரு பரிசுட்டை தூக்கிட்டு வாங்க. இப்போ சார் ஆசிரியர் சொல்றாரு, அட இப்போ நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், ஒரு பரிசுட்டு தானே இருக்கு, அதால நான் தம்பி வாழ்ந்து முடிஞ்சிச்சு, நீ எடுத்துட்டு பாய்வாப்பா பரிசுட்டில் சொல்லி ஆசிரியர் சொல்றார். அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் மாணவன் சொன்னானா, இல்லை சார் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அரசியல்வாதி அவசரப்பட்ட இந்த ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு பாஞ்சிட்டான், அதால நமக்கு ரெண்டு பரிசுட்டு இருக்கு, அதால நாம ரெண்டு பேரும் பத்தாபிச்சு கொள்ளலும் சார்னு சொன்னேன். இப்படி இந்த அவசரப்பட்டு அவங்களுக்கே அழிவு தேடி கொள்ளுகின்ற அரசியல்வாதிகளை தான் நாம இங்க பாக்குறோம். இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட உடனே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்த உடனே சொல்றாங்க, எனக்கு மட்டுமில்லை என்னுடைய சமூகத்துக்கும் நீ இதை தர வேண்டும் யாரெல்லாம். அந்த அவருடைய பரந்த மனப்பான், அவருடைய விசேஷ தன்மைகளிலே உள்ளதுதான் அபுல் துய்ஃபான், அபுல் துயூப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்களாம், ஷாக்கிரல் லி அன்உமிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். எப்பவும் போல தனிய சாப்பிடுறதே கிடையாது இப்ராஹிம் எங்கேயாவது எத்தனையோ கால தூரம் சென்றாவது விருந்தாளிகளை தேடிட்டு போய் அழைச்சு கொண்டு வந்து விருந்தோட தான் சாப்பிடுவார். அதனாலதான் அவர்களுக்கு அபு துயூ, விருந்தாளிகளின் தந்தை என்று ஒரு சிறப்பு பட்டமும் இருக்கு. ஆனா அவங்களோட விருந்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னா, தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு விருந்தளிப்பதை விட தெரியாத புது புதாக்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே போய் நாம் அப்படியில் விருந்து கொடுக்குறோம்னா நல்ல வசதியானவன் யாருன்னு சொல்லி பார்த்தான் கொடுக்குறோம். மிஷ்கின்கள் எல்லாம் சாப்பாட்டு கூப்பிடுறதில்லையே, வந்தாலும் கூட ஒரு மாதிரி விரட்டி முகத்தை சுழிச்சு அப்படியே ஆளை திறந்துருது தான் பார்ப்போம். இங்கே அவருடைய அந்த விருந்துடைய சிறப்பு தன்மையை சொல்லப்படுகிறது. புதுசு புதுசாக எங்கேயாவது தெரிஞ்சு தேடிக்கிட்டு வந்து விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இந்த தன்மைகள் எல்லாம் நான் அவங்களோட தன்மைகளை மட்டும் சொல்லிட்டு போறோம், அந்த தன்மைகள் நம்மள இருக்கான்னு சொல்லி நீங்க தொட்டு தட்டி கேட்டு பார்க்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான நியமத்துகளை செஞ்சிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு என்ன நியமத்து செஞ்சிருக்கிறான்ட்டு நாம யோசிக்கலும், ஆனா ஏராளமான ஒவ்வொன்றாக சுட்டி காட்டுறால் சுபஹானல்லாஹ். உதாரணமாக ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலை ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, போற வழியில மாமன்னர் ஹாரூன் ரஷீத சந்திக்கிறாங்க. அப்ப ஹாரூன் ரஷீத் அன்சஹனி, எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இவங்க, நீ அபுபக்கருடைய நிலையில இருக்கிறாய் ரலியல்லாஹு அன்ஹு, ஆகவே அவருடைய அந்த சாந்த குணம் இடத்திலே வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த அந்த நிலையிலே நீ இருக்கிற காரணத்தினால் அவருடைய வீரம் உன்னிடத்திலே வர வேண்டும். உதுமான் ரலியல்லாஹு தஆலா இப்படியாக அவர் நசியாத் செய்து கொண்டே போயிட்டு கடைசியில நிறுத்துற நேரத்தில் இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இவர் ஆர்வத்தில் ஆசையில கேட்கிறார். ஹாரூன் ரஷீத் கடைசியா சொன்னாங்க, மாமன்னரே உதாரணமாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நீங்கள் பாலைவனத்திலே பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள், சுட்டரிக்கின்ற அந்த வெயில் சுடுமணலில் நீங்க போய்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நான் வறண்டு தொண்டையெல்லாம் காஞ்சி தாகம், தண்ணீர் தாகத்தினால் இப்பொழுது உங்களுக்கு மரணம் சம்பவிக்கின்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தண்ணி கிடையாது எங்கேயுமே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு சின்ன கப்பில் ஒரு தண்ணி கொஞ்சத்தை கொண்டு வந்து இந்த தண்ணியை தார, ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களோட நாட்டில் அறவாசியை தருவீங்களா என்று சொல்லி கேட்டால் என்ன செய்வீங்க? இவர் சொன்னார், சாகப்போறன் தாகத்தினால முற நாடு என்னப்பா நாடு, நாட்டில் அறவாசியை கொடுத்துட்டு தண்ணியே குடிப்பேன் ரெண்டு பேர் சொன்னார். சரி, இப்போ தண்ணியை குடிச்சிட்டீங்க, நாட்டில் அறவாசியும் கொடுத்துட்டீங்க. அவருடைய நாட்டை பற்றி சொல்வதாக இருந்தால் சரித்திராசிரியர் சொல்கிறார்கள், பார்த்து சொல்லுவாராம் ஹாரூன் ரஷீத், மேகமே நீ எங்கு சென்றாலும் என்னுடைய நாட்டிலே தான் மழையாக பொழியப் போகிறாய் என்று சொல்லி சரித்திரத்தை சொல்வார்கள். இந்த புறை வடிவு போடுறோம் இல்லவா நாங்கள், புறை பொட்டும் புறையும் மாதிரி. அந்த அந்த அப்பாசியருடைய காலத்தில் சாம்ராஜ்யம், முஸ்லிம் சாம்ராஜ்யம் பிறை வடிவிலே தான் இருந்தது அந்த படம். அதனாலே அதனுடைய ஞாபகார்த்தமாக அது கீறப்படுகிறது, வரையப்படுகிறது என்று தான் உண்மையான அர்த்தம் அது. இல்லாட்டி நாங்கள் இந்த சந்திர கணக்குப்படி கலண்டரில் போட்டுன்றதுக்காக வேண்டி அது வரல. அப்படியும் ஒரு சரித்திர பின்னணியோட ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது. அப்போ அவ்வளோ பெரிய மன்னர் அரவாசை கொடுத்துட்டார், தண்ணியே குடிச்சிட்டார். இப்போ ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, தண்ணியே குடிச்சிட்டீங்க, உள்ளே போன தண்ணி இப்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது, நீர்க்கடுப்பு வந்து வழியா வலி, தண்ணி வழிய போகுது இல்ல, ஒண்ணுக்கு போவே இல்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சாக போறீங்க, அவஸ்தப்படுறீங்க, வேதனை தாங்க முடியாது. இந்த நேரத்துல ஒரு வைத்தியர் வந்து சொல்றாரு, அந்த தண்ணியை வெளியே எடுத்து விட்டுடுறேன், உங்களை காப்பாத்துறேன், நாட்டில் அரவாசை தாரீங்களான்னு கேட்டா என்ன செய்வீங்க? சொன்னான், சாக போறேன்னா நாட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய, நாட்டை கொடுத்துட்டு அந்த சிறுநீரை வழியாத்திருவேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப சொன்னார், பாத்தீங்களா, ஒரு கிளாஸ் தண்ணி உள்ளுக்கு போயிட்டு வெளியே போறதுக்கு ஒரு நாடு போய்த்தது, அவ்வளவு பெரிய நியமத்தது அவ. இது இதை போல அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அந்த நியமத்துகள் ஏராளம் தாராளம், அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து பாருங்கள், கண்ணு, காது, காலு, கிட்னி எல்லாம் பெரிய மாபெரிய மக்கர்ணை ரஹ்மானுடைய அந்த ஞாமத்துகள் ஏராளம். அதை எண்ணி கணக்கெடுக்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் சக்தி ஒரு ஞாபகம், அறிவு, உடல் பலம், எல்லாம் பணம், நேரம், இவெல்லாம் அல்லாஹு தஆலா தந்த ஞாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்தில இருந்தும் எப்படி துஆ செய்யறாங்கன்னு பாருங்க. ரப்பிலா துஹ்சின்னி யௌம யுபஅஸூ, மக்களை எல்லாம் நீ எழுப்புற நேரத்தில் என்னை கேவலப்படுத்தி அவமானப்படுத்திராதையா அல்லாஹ். யாரு கலீலுல்லா இமாம், என்ன மக்களை ஒன்று சேர்க்கின்ற நாளிலே அவமானப்படுத்த, என்னுடைய குற்றம் குறைகளை சொல்லி என்னை கேவலப்படுத்திராதையா அல்லாஹ்னு சொல்லி துஆக்கு. அவ எங்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்னோட சொல்றான், அதே தொடர்லே வருது, இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், சவுண்ட் ஹார்ட், தூய்மையான மனசோடு வருபவர்களை தவிர மற்ற எல்லோருமே அவமானத்துக்குரியவர்கள் தான். அல்லாஹ் சொல்றார், அது எத்தனை ஹஜ் செய்திருந்தாலும், ஒவ்வொரு நாளும் தாஜ்ஜுது தொழுதிருந்தாலும், வருஷா வருஷம் நோவு பிடிச்சிருந்தாலும், என்ன அமல்கள் எப்படி குமிச்சிருந்தாலும், மனசுல மாச்சரியம் சுத்தமாக இல்லை, மனசு சுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் குப்பையில். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலாகித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சலீம், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சலீமான கல்போடு, உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்கிட்ட வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா யுபல்லிகுனி அஹதுன் அன் அஹதின் ஷைஆ, இன்னனி அவத்து அன் அக்ருஜ மின்கும் சலீமல் கல்ப், எப்படி உங்கள்ல யாரும் யார பற்றியும் என்னிடத்தில் வந்து எதுவும் சொல்லாதீர்கள். ஒரு ஆள் ஒரு ஆளை பத்தி கோலோ என்னவோ ஒன்றும் அவங்களை பத்தி சொல்லாதீங்க, ஏனென்றால் நான் சலீமல் கல்ப், எந்த பாரமும் இல்லாம ஒரு சுத்தமான மனசோட நான் மரணிக்க உங்களை விட்டு பிரிய விரும்புகிறேன். இதுதான் சலீம கல்புன்னு சொல்லி சொன்னா, அடுத்த ஆகலை பத்தி கேட்கறதும் சொல்றது இதெல்லாம் கல்வி என்ன செய்யுது, ஊத்தையாகுது, அழுக்கு அடைய செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், இன்ன ஹாதில குலூபில தஸ்தா, மனித மனம் உள்ளம் இருக்கிறதே அது துருப்பிடிக்கிறது, கரைபடுகின்றது, இருளடைகிறது, அழுக்கடைகிறது. இன்ன ஹாதல் குலூப் ல தஸ்த கமா கமாயஸ்தவுல் ஹதீத் இத அஸாபஹுல்மா. தண்ணி பட்டா எப்படி இரும்புல துருப்பிடிக்கிறதோ அதே போலதான் உள்ளங்களும் உள்ளத்திலே துருப்பிடிக்கும். பேசுகிற பேச்சு, பார்க்கின்ற பார்வை, செய்கின்ற செயல்கள் மூலமாக உள்ளம் அழுக்கடைகள். ஓமா ஜிலா உஹா, அதை எப்படி பொலிஷ் பண்றது, அதை எப்படி சுத்தம் பண்றது யார சொல்லுல்லான்னு சொல்லி கேட்டு சொன்னார்கள். கால கதிரத் திக்ரில் மவுத், மவுத்தை பத்தி அதிகமான சிந்தனை தான் முதலாவதாக உங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தும். அட மவுத்தா போறேன் நாளைக்கு, அல்லது அடுத்த வருஷமோ, நாளண்டைக்கு, ஒரு மாசத்திலேயோ, அடுத்த நிமிஷமோ நான் மௌத்தாயிருவேன் என்ற சிந்தனை வந்தா அவன் யாரை பத்தியும் பொறாமப்பட மாட்டான், யாருடையும் சண்டை பிடிக்க மாட்டான், யாருடையும் என்ன கொடுக்கல் வாங்கல்களை சதி மோசடி செய்ய மாட்டான், சுத்தமாயிருவான். மௌத்த பற்றிய சிந்தனை ஒன்று. அடுத்ததாக கதிர திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது அதனோடு உங்களை இணைத்துக் கொள்வார். உள்ளத்தை அதை சொல்லுவார்களே அந்த தாய்மானவருடைய பாடத்தில், சினமிறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபர். கோபத்தை அடக்கிறது கஷ்டம்தான், அவோ அடக்க பயிற்சி எடுத்துட்டாரு, முடியும், பல சித்திகளை பெற்றிருக்கிறாரு, ஆனால் மனசுல உள்ள மாச்சரியங்கள் அகலவில்லை என்றால் இறைவனுடைய அருளுக்கு அவர் பாத்தியதையுடையவராக முடியாது. அது மனசில் உள்ள அழுக்குண்டா என்னது, அது ஒரு நீளமான தலை. போன என்னுடைய கடந்த பேச்சில் அதை லேசாக தொட்டு காட்டினேன், இப்போ அதை புட்டு காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உதாரணமா ரெண்டு அந்த சொல்லுவாங்க மத குருக்கள் என்ன செய்கிறாங்க, ரெண்டு புத்திஸ்ட் மாங்க் என்ன செய்கிறாங்க, ஆத்திரமா பயணம் போய்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போற நேரத்தில் ஒரு அழகான நங்கை ஒருத்தி ஆத்துக்கு அடிபட்டு சாக பார்க்கிறாள், நீர்ல மூழ்கி. அப்போ அந்த இளைஞனான அந்த மதகுரு என்ன செய்கிறான், ஓடி போய் காப்பாற்றுறான். காப்பாற்றி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து விட்டு, இப்போ மூர்ச்சியாக இருந்தவள் இப்போ மூச்சு எல்லாம் வந்து இப்போ நடந்து போகிற அளவுக்கு அவளை அனுப்பிட்டு போய். இந்த வயசாளியான மதகுரு இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ அவன் தெரியுந்தானே பௌத்த சமயத்தின்படி பெண்களை பார்க்காதே, பெண்கள் பக்கம் போகாதே, அவர்களை பேச்சு கொடுக்காதே என்று சொல்லி ரொம்ப பாரதூரமான கண்டிஷன் இருக்கு பௌத்த மதத்தில். அப்போ அந்த வயசாளியான அந்த முதிய மதகுருக்கு இது புட்டிக்க வேலை, முகத்தை சுழிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பொடியன் செய்கிற வேலை அவளை போட்டு பெண்ணஞ்சி என்னவெல்லாம் பாடுபடுத்துறான் என்று எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்போ பேசாமல் ரெண்டு பேரும் அவருடைய மடத்துக்கு செல்லுகிறார். ஒரு பேச்சும் இல்லை. அங்கே மடத்துக்கு போனதுக்கு பிறகு, இப்போ தூரம் நடந்து போனதுக்கு பிறகு இந்த வயசாளியான மதகுரு சொன்னான், உனக்கு தெரியுமா பௌத்த மதத்தில் பெண்களோடு நாம் என்ன மாதிரி தொடரும், அந்த பக்கம் போகப்படா, பேசப்படா, தொடப்படான்னு இருக்கக்குள்ள நீ போட்டு அந்த மாதிரி அந்த குட்டியை அந்த அந்த நங்கையை போட்டு அந்த மாதிரி செஞ்சியே, அது எப்படிடா அது கூடும், எப்படி அது என்று சொல்லி சொன்னபொழுது அந்த பொடியன் சொன்னானா, அவளை நான் ஆ தருவிலே விட்டுட்டு வந்துட்டு நீங்க இன்னமுமா தூக்கிட்டு திரியுறீங்க. அது அவசரம், அவசியம், ஒரு ஆபத்துன்னு சொல்லி ஆத்துரத்திலே அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னா நீங்க இன்னும் மடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களே என்று சொல்லி சொன்னா, எது இந்த மனசுல மாச்சரியம் உண்டா எதுன்னு சொல்லி பாத்தீங்களா, அவன் செஞ்சது இல்லை, இவன் தூக்கிட்டு திரியல. அத மாதிரி ஒரு ஒரு ஞானி இன்னொரு ஞானிய ஒரு பொடியன் குரு என்ன செய்கிறாரு, ஒரு மாணவனை கரவுல கனவுல கண்டார். அந்த மாணவன் அவ்வளவு பெருசா இபாதத்தில் அதுல இதுல ஈடுபட்டது கிடையாது, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தெரியுது. ஆனா இவர் கனவுல பாக்குறாரு அவனுக்கு ஒரு நல்ல சொர்க்கலோகத்தில ஒரு நல்ல அந்தஸ்துல இருப்பது போல், ஒரு நல்ல ஒரு பிளேஸ், ஒரு உயர்ந்த அந்தஸ்து. அவ கேட்கிறாரு கனவுல, அடே நீ தான் அப்படி இபாதத்து வழிபாடெல்லாம் ஒழுங்கா செய்யலையே, உனக்கு எப்படி இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு என்று கேட்டதுக்கு அவன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில நான் எவரையும் குற்றம் தப்பான அபிப்பிராயத்தோடு குற்றம் கண்டதே கிடையாது. அந்த சின்னாமல் மனசு சுத்தமா இருக்கிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் வருதுலவா தொடர்ந்து அனைத்து அறம் ஆக ஆகுல பிற. மனசுல அழுக்கு இல்லாம ஆக்குறது இருக்குத்தானே, இதுதான் அறம். மற்றதெல்லாம் வெறும் ஷோ. தொழுகிறது கூட இதை சொல்லி காட்டினாங்க. வயலுள்ளில் முசலீன் அல்லதீனவும் அன்சலாத்தியும் சாஹூன் அல்லதீனவும் யூராவும். பைவர் தொழுகிற நேரத்தில் நான் ஒரு பெரிய தொழுகையால் இன்னும் காட்டுறதுக்காக வேண்டி அட்டிக்கு தொழுதுட்டே இருக்கிறார். ரெண்டு காத்த பத்தரை காத்து பதினாலரை, இதுல ஒரு நன்மையும் கிடையாது, நோக்கம் வேறு. அது மாதிரி இந்த மைண்ட்ஃபுல் கவனம் இல்லாம தொழுகிற தொழுகு அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. இப்ப சொல்லி காட்டின இப்ப எது செய்தாலும் அதை இஹ்லாஸோட ஈடுபாட்டோட செய்யும். அதான் இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நாங்க பார்க்கணும். மனசுல வேற எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது, நோக்கம் ஒன்றா தான் இருக்கும். இப்ப தொழுகிறன்னா தொழுகிறது மட்டும்தான், சாப்பிடுறன்னா சாப்பிடுறது மட்டும்தான் செய்யணும். அதனாலதான் ஜப்பான்ல டீ கிளப் ஒரு கிளப்பே வச்சிருக்கிறாங்க. அது இப்ப இருக்க என்ன தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முந்தி அந்த கிளப்ல மெம்பர்மார் என்ன செய்யறது, ஒரு கிளாஸ்ல டீ எடுத்து அந்த கப்பிலையும் டீயிலும் தான் முழு கவனம், வேற எங்கேயும் கவனம் போறது இல்லை. கன்சென்ட்ரேஷன், கவனம் முழுக்க அதுக்குள்ளே தான். ஒரு ஒரு சொட்டாக ஒரு ஒரு முடராக குடிச்சு முடிக்கிறது, அதாவது முழு கவனத்தையும் அதிலே செலுத்து. அது மாதிரிதான் தொழுகையில முழு கவனம் இல்லைன்னு சொல்லி சொன்னா தொழுகையில தொழுகையாக. இப்ப நான் மாணவர்களுக்கு சொல்ற உதாரணமா, வகுப்பறையில் இருக்கிற மாணவன் ஆசிரியர் படிச்சு கொடுக்கக்குள்ள அவன் பாடத்துல முழு கவனம் இருக்கணும். அவர பொடி இங்க இருக்கும், அவனோட மனம் வேற எங்கேயோ இருந்தால் இடையில ஆசிரியர் என்ன செய்வார், சார் ஏதாவது கேள்வி கேட்டா பொடியை முழிப்பான். ஏ அவன கவனம் இங்க இருக்குல்ல. அதுக்கு தான் நான் ஒரு தூக்கம் வர நேரமா இருக்கிறதால இடைக்கடை குட்டி கதை போட்டா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் போல தெரியும். அவன் கவனம் எப்பவும் போல வேற வேற மாதிரி இருந்தால் பல கோணங்களுக்கு சென்றால் எப்படி பாதிக்குதுன்றதுக்கு ஒரு குட்டி ஒரு ஒரு உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்லி காட்டுறது. நான் இதை இந்தியாவிலேயும் மாணவர்கள் மத்தியில் அந்த கோயம்புத்தூர் அந்த அதில் சொல்லி காட்டினேன். ஒரு பழைய காலத்து ரேடியோ, சங்ககால ரேடியோ, பள்ளசி கொர கொர கொரன்னு சத்தம் வருது. அதில் ரெண்டு மூணு சேனல் ஒரே நேரத்தில் பிடிபடுது, ரெண்டு அலவரிசை பிடிபடுது. உதாரணமாக இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிடிபடுது. ஒரு அலை வரிசையில் பிள்ளை வளர்ப்பது எப்படி என்று ஒரு அலைவரிசையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சேனல்ல ஊறுகாய் தயாரிப்பது எப்படி, ரெண்டு சேனலும் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் வந்தா எப்படி இருக்கும். இந்த சேனல்ல வருது பிள்ளையை நன்றாக கழுவி குளிப்பாட்டி வந்துருச்சு ஒரு துண்டு. இங்கே வருது துண்டு துண்டாக வெட்டி ஊறுகாய் தயாரிக்கிற துண்டு இல்லை, பவுடர் போட்டு இங்கே பக்கம். இந்த பக்கத்துல மிளகாய் பொடி தூவி தூங்குறதுக்காக நன்றாக குலுக்கி, எப்படி இங்க தூங்குறதுக்காக நன்றாக குலுக்கி தொட்டிலில் போட்டு வெயிலில் வைக்கவும் எப்படி இருக்கும். ஊருகா அதோ கதை, புள்ளையோ ஒரே நேரத்தில் ரெண்டு சேனல் பிடிப்பட்டா இதான தொழுகிற நேரத்தில் தொழுகிறது மட்டும் செய்யணும், வேற ஏதாவது. இமாம் நான் சொல்லி காட்டேன், இமாம் தொழுவிச்சிட்டு இருந்தாரு, மனுஷன்தானே இவருக்கு சந்தேகமா போச்சாம், நாலரை காத்தா மூன்று காத்தா ஐஷாவுக்கு தொழுதுன்னு ஏ ஜமாத்லாம் சொல்லி காட்டுவாங்க. அப்ப திரும்பி கேட்டாராம், கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நாலரை காத்தா மூன்று காத்தா தொழுத முடியும் மௌமுங்கள்ட்ட. எல்லாரும் போல முகத்தை முகத்தை பாக்குறாங்க, ஒருத்தருக்கும் சுவர் இல்லை. இவர் குனிண்ட குள்ள குனிஞ்சது, நிமிர்ந்த குள்ள நிமிர்ந்தது, கையோசத்துண்ட அவசத்துனது, சுஜூ செய்யுங்கண்ட செஞ்சது, சலாம் கொடுந்தா கொடுத்தது, அவ்வளவுதான். எத்தனை காத்துன்னு தெரியாது. அப்போ ஒரு ஆள் சொன்னாராம், இல்லை மோலானா நாலரை காது தான். எல்லாரும் பார்த்தாங்க, அட இந்த மனுஷன் தான்டா பக்தியோட தக்குவாவோட தொழுதிக்கிறான் போட்டு கேட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு நாலு கடை ஒரு ஒரு காத்துலையும் ஒரு ஒரு கடை கணக்கை பார்த்து கொடுத்தேன், அதால நாலு தான் மோலானா சுவரான்னு சொல்லிட்டேன். அந்த இது அதம்மா அகமோசம் இது. அப்போ அதனால நாம் இது ஒரு மகான்களுக்குள்ள ஒரு தன்மை, அது லேஸ் இல்லை. சிஷர்கள் ஒரு மகான்கிட்ட கேட்டாங்களாம், உங்களை ஃபாலோ பண்ணுவோம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசமா நாங்க பாக்குறோம், விசேஷமா ஒன்னையும் காணலையே என்று கேட்ட உடனே சொன்னாராம், இந்த கேள்வியை நீங்க நேரத்தோட கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், இப்படிதான் கேக்குறீங்க, பரவாயில்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் சாப்பிட்றேன்டா சாப்பிட்றது மட்டும்தான், நான் தூங்குறேன்டா தூங்குறது மட்டும்தான், நான் குர்ஆன் ஓதுறேன்டா குர்ஆன் ஓதுறது மட்டும்தான். இப்படி எந்த வேலை செய்யறனோ அதுல தான் முழுக்க வேற ஒரு கவனம் இருக்கு. என்று சொல்லி சொன்ன. அப்படி ட்ரைனிங் எடுக்கணும். எது செய்தாலும் தூங்க போற நேரத்தில் தூங்குறது மட்டும்தான், வேற யோசனை கவலை கடை அது இதெல்லாம் அள்ளிக்கிட்டு போனோம்னா விடிய விடிய பரண்டு பரண்டு இருக்க வேண்டியதுதான். செருப்பை கலட்டுகின்ற இடத்திலேயே உங்களுடைய கவலைகள் யோசனைகளையும் கலட்டி வச்சுட்டு தான் படுக்க போவோம். தூங்குறது மட்டும்தான் செய்யணும், இல்லைன்னா கூட. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு சரியான ட்ரைனிங் எடுக்கணும். இதுக்கு இப்ப தொழுகையில எல்லாம் ரெண்டே ரெண்டு ரக்காத், வேற எந்த கவனமும் இல்லாமல் தக்பீர் கட்டத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நாம தொழுதுட்டோம்னா நமக்கு சொர்க்கம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை, முடியாது, ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும். ஆகவே இந்த கல்ப் சலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இது ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், சலீமான அந்த சுத்தமான மனசோடு வந்தார்கள். இதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு உண்மையான நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் காரணம் நம்முடைய மனசில் இன்னும் அழுக்குகள் படிந்திருக்கிறது என்று தான் அர்த்தம். இப்ப நிம்மதி இல்லை, ஓட்ட வாளியில வச்சுக்கிட்டு நீங்க நான் வாழ்நாள் முழுக்க தண்ணி ஊத்தினாலும் நான் தண்ணி நிறைய, முதல்ல அந்த ஓட்டையை அடைக்கும், அந்த துவாரத்தை அடைச்சாத்தான் தண்ணி நிறம். அதுபோல மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு சந்தோஷம் நிம்மதிக்கு அலைஞ்சோம், ஒரு நாள் நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது. எப்படி ஓட்டை வாளியில் தண்ணி நிரப்ப முடியாதோ அதே போல அழுக்கடைந்த ஆன்மாக்களிலே ஒரு நாளும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். மனசுல நிம்மதி வந்துட்டா அவருடைய பேச்சில ஒரு கனிவு, பார்வையில ஒரு தெளிவு, செயலில ஒரு ஊக்கம், சிந்தனையில ஒரு தூர நோக்கும் ஒரு தெளிவு, வீட்டிலே அமைதி, நாட்டிலே நிம்மதி என்று பறந்து கொண்டே செல்லும். எப்போ இந்த மனசு சுத்தமாகின்ற அந்த ஊத்துக்கண் சரியாக இருக்கும். ஆகவேதான் வாழ்வியலுக்கு மிக தேவையான முதன்மையான முழுமையான அம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பிலா துஹ்ஸினி யௌமா யுபஅத்ஸூ, மக்கள் எல்லாம் எழுப்புகின்ற நேரத்தில் என்னை கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ். யாரெல்லாம் அழுக்கடைந்த மனசோடு வருகிறார்களோ அவர்களெல்லாம் கேவலத்துக்கு அவமானத்துக்குரியவர்கள், சுத்தமான மனசோடு வருபவர்களை தவிர என்றார். ஆகவே அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாழ்வியல் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே பரவலாக அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எடுத்துச் சொல்கிறார். அதிலும் விசேஷமாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய துணிவு. அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், இந்த இப்ராஹிமக்கான உம்மத்தன் காணித்தான், உதாரண புருஷராக என்ற ஒரு கருத்து, இன்னும் ஒன்று ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாயமாக இருந்தார் உம்மத். வல்தல்லாஹில் அகீதன் அஸ்நாமக்கும், உங்களோட சிலைகள் எல்லாம் நான் உடைச்சு தள்ளுவேன் சொல்லி சொல்லி போட்டு உடைச்சு தள்ளுன, அந்த கரேஜ், அந்த துணிவு, அது தேவை. தெருப்பு குழியில போட்டிருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, இந்த நெருக்கடியான கட்டத்தில் ஹலீலுல்லாஹ் நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா, உதவி செய்யணும் சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னார்கள், என்னுடைய நிலை என்னுடைய நண்பனுக்கு ரப்புக்கு தெரியாததல்ல, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், அல்லாஹ்வே போதுமா. அந்த அளவுக்கு அல்லாமா இக்பால் சொல்வது போல, அது சிதுக்கே ஹலீல் பிஹா இஷ்க், அந்த அல்லாஹ்வின் மீது கொண்ட உண்மையான அந்த மெய்க்காதல், அதுதான் உண்மையான இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ்வுடைய ஒரு சத்திய வழி. அதனால தான் அவர்களுக்கு ஹலீலுல்லாஹ்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த பட்டத்தை கொடுத்தார். காபத்துள்ளாவை கட்டினது யார், அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார்கள், காபத்துள்ளாவை கட்டுங்க, பாபாவுக்கு மகனும் சேர்ந்து கட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், வயதுனா இல்லா இப்ராஹிம் இஸ்மாயில் அந்தஹிரா பைத்தியலி தாஇஃபின வல் ஆகிஃபின வர் ருக்அய் சுஜூத், கட்டி முடிச்சிட்டு அவங்க கேட்கறாங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் எங்களால் முடியுமானது செஞ்சிருக்கிறோம், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், துஆ கேட்டு கடைசியில் கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த நாட்டில இந்த மக்கள் மத்தியில இருந்து இவர்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பி அவர் இந்த மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒராக ஒருவரை நீ அனுப்புன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவில தான் கண்மணி நாயகம் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை பேசுவதாக இருந்தால் அது நீளமான இன்றைய நம்முடைய காலத்துக்கு தேவையான வாழ்வியல் அத்தனை அம்சங்களும் அவருடைய வாழ்க்கையிலே பொதிந்திருக்க. ஆகவே அதை ஒரு நல்ல நாமும் ஆவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம வல்லதீன மா இப்ராஹிமிலையும் அவரை சேர்ந்தவர்களையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான். இங்க ரசூல்லாவில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா ரசூல்லாவில் தான் உங்களுக்கு முன் மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிமிலையும் அவரை சேர்ந்த அவரை பின்பற்றியவர்களிலும் முன் மாதிரி இருக்கிறது. அதிலிருந்து என்ன விளங்குதுங்க? இங்க என்ன அல்லாஹாலா ஒரு பொண்டாட்டுக்குள்ள வழியெல்லாம் கொண்டு போய் எங்க பாலைவனத்தில் மனித சஞ்சாரமே இல்லாத கொண்டு போய் வீடு. அப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் புரியலை, விட்டுட்டு போறாங்க. அப்ப கேட்டாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் எங்க போறீங்க? ஒண்ணு பேசல, போயிட்டே இருக்கிறான். திருப்பியும் கேட்டாங்க, இப்ராஹிம் என்ன இது விட்டுட்டு போறீங்களே, மனித சஞ்சாரம் இல்லை, ஒதுங்குறதுக்கு நிழல் இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்களே. அப்போ ஒண்ணும் பேசல போறான். மூணாம் தரம் கேட்டதுக்கு பிறகுதான் இவ யோசிச்சாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் எங்களை கொண்டு வந்து இங்க விட சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டானா? அப்பதான் திரும்பி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். பாத்தீங்களா அந்த அந்த பெண்மணிக்கு உள்ள அந்த ஈமானிய பண்ணையிலே பிறந்து வளர்ந்த அந்த சீமாட்டி அவர்களும் எங்களுக்கு உன்மாதிரி இருக்கிறார். ஆகவே இந்த வாழ்வியல் எல்லா நபிமார்களிலும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரதையிலே நமக்கு இருக்கிறது. அதை இன்னும் தெளிவாக ஆழமாக அகலமாக படித்து அதை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.